الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال تعالى ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين அருளாளன் அன்புடையோ அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் உலகத்தில் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களில் மிக உயர்ந்தது அவன் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய இறை எச்சம் தக்குவாவாக இருக்கிறது. அந்த தக்குவாதான் அவனுக்கு உலகத்திலும் நல்ல பல பாக்கியங்களை வாங்கி கொடுக்கிறது, ஆசிரத்திலும் அவனுக்கு அந்தஸ்தும் கௌரவமும் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் முத்தகீன்களுடைய கூட்டத்திலே ஆக்கி அருள்வானா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள வஸ்துக்களையும் அவனுடைய இஷ்டப்படி அவனுடைய விருப்பப்படி படைத்தான். இதை படைப்பதற்கு யாரும் அவனுக்கு ஆலோசனைகள் சொல்லவில்லை, யாரிடத்திலும் அவன் ஆலோசனைகள் கேட்கவும் இல்லை, கேட்க தேவை இருக்கவும் இல்லை. அவன் நாடினான், படைத்தான். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி உலகத்தில் இருக்கிற எந்த சிறிய பெரிய வஸ்துக்களுக்கும் செயல்பட முடியாது. அனைத்தும் அவனுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அவன் நாடியதை உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறான், நாடுகிறான், நாடியதை செய்து முடிக்கிறான். அவன் எதை செய்தாலும் யாரும் அவனிடத்தில் ஏன் இப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்க முடியாது. அவன் அனைத்துக்கும் சொந்தக்காரன். அவன் மனிதர்களிடத்திலே மனிதர்களுடைய செயல்களுக்கு கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்திலே அவன் படைத்திருக்கிற அத்தனை படைப்புகளும் சிறிய பெரிய அணுவிலிருந்து இந்த பிரபஞ்சம் வரைக்கும் உள்ள அத்தனை படைப்பினங்களும் அவனை சந்தோஷப்படுத்துவதிலும் அவனை துதி செய்வதிலும் ஈடுபட்டிருக்கிறது. அதுதான் அந்த பொருட்களுடைய தேவை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதர்களே, நீங்கள் அந்த பொருட்களுடைய தஸ்பீஹ்களை விலகிக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான். ஒவ்வொரு பொருட்களும் நான் அல்லாஹ்வை எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை எப்படி துதிக்க வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறது. அந்த முறையிலே ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இத்தனை பெரும் பெரும் படைப்புகளை படைத்தவன் மனிதனையும் ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான். அவனுடைய எத்தனையோ உம்மத்துக்கள், அவன் படைத்திருக்கிற எத்தனையோ சமுதாயங்களில் ஒரு சமுதாயமாக மனிதர்களாகிய எங்களையும் படைத்திருக்கிறான். உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த படைப்புகளை படைத்ததற்கு பின்னால் சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஒவ்வொரு படைப்புகளையும் ஒவ்வொரு நாளில் என்று சனிக்கிழமையில் ஒன்று, ஞாயிறில் ஒன்று, திங்கள் ஒன்று, செவ்வாயில் ஒன்று என்று ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அல்லாஹு தஆலா படைத்து இறுதியாக வெள்ளிக்கிழமை நாளுடைய கடைசி நேரம், வெள்ளிக்கிழமை நாளுடைய அசருக்கு பின்னால இருக்கிற நேரத்தில், கடைசி நேரத்தில் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். கண்ணியமானவர்களே, அத்தனையையும் படைத்துவிட்டு மனிதனை கடைசியாக, நீங்கள் எனக்கு எந்த விதமான ஆலோசனைகளும் சொல்ல தேவையில்லை, நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, நான் சொல்வதை இங்கே நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வதை போல, மிக கடைசி படைப்பாக இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக தந்திருக்கிற மார்க்கம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. மனிதன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு வழியை மட்டும்தான் வைத்திருக்கிறார், இரண்டாவது ஒரு வழி கிடையாது. ஒரே ஒரு முறையை மட்டும்தான் வைத்திருக்கிறான். அந்த முறையில் மனிதன் நடந்தாக வேண்டும். நடந்தால்தான் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெறலாம். அதுதான் புனிதமான தீன், தீனுல் இஸ்லாம். இது அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம். மனிதனுடைய ஒவ்வொரு காரியத்திலும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. நீ இப்படி செய்ய வேணும், இப்படி செய்ய வேணும், இது சட்டம், இது சட்டம் என்று அல்லாஹு தஆலா பலருக்கும் வழிகாட்டி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்திலே மனிதன் அந்த முறையை தவிர வேறு எந்த முறையிலும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியாது. உமையப்தகை ஹைர் அல் இஸ்லாமி தீனன் ஃபலயுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆகிரதி மினல் காஸிரீன். இஸ்லாத்தை விட்டுவிட்டு யார் தனக்கு வேறொரு மார்க்கத்தை தேடி அந்த மார்க்கத்திலே யார் அமல்கள் செய்கிறார்களோ அது அல்லாஹ்விடத்திலே ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒவ்வொரு ஆகரத்தின் மினல் காசிரீன், அவர்கள் ஆகரத்திலே நஷ்டவாளிகளில் சேர்ந்து விடுவார்கள். அவன் ஆகரத்திலே நஷ்டவாளிகளில் சேர்ந்து விடுவான். இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உலகத்திலே பல நல்ல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த நல்ல காரியங்களுக்கு ஆகரத்தில் எந்த நன்மையும் கொடுக்கப்பட மாட்டாது. இன்னல் காஃபிர் யுத்அமு பிஹஸனாதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காஃபிர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் உலகத்திலே செய்யக்கூடிய நலவுகளுக்கு பகரமாக அவர்களுக்கு உலகத்தில் சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், சாப்பாட்டை தண்ணீரை கொடுக்கிறான், இன்னும் உலகத்துடைய பல ஞாபகத்துக்களையும் அவர்களுக்கு கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது இன்று நேற்று அல்லது சில நூறு வருஷங்களுக்கு முன்னால் வந்த மார்க்கம் அல்ல, 1400 வருஷங்களுக்கு முன்னால இங்க வந்த மார்க்கம் அல்ல. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலகத்திலே முதல் மனிதன் எப்பொழுது வருகிறானோ அந்த முதல் மனிதனுடன் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தையும் உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அவர்களை அல்லாஹு தஆலா உலகத்துக்கு இறக்கும் பொழுது, உலகத்துக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உலகத்துக்கு செல்லுங்கள், சென்றதற்கு பிறகு என்னிடமிருந்து ஒரு வழிகாட்டல் உங்களுக்கு வரும். கண்ணியமானவர்களே, நாம் பின்பற்றுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கம், இது 1000 வருஷங்களுக்கு முன்னாலோ அல்லது 2000 வருஷங்களுக்கு முன்னால வந்த மார்க்கம் அல்ல. முதல் மனிதனுடன் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உலகத்துக்கு அனுப்பிவிட்டான். அதனோடு அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு சொல்கிறான், யார் என்னுடைய வழிகாட்டலை பின்பற்றி நடப்பார்களோ அவர்கள் உலகத்திலே பயப்படவும் மாட்டார்கள், அவர்கள் கவலைப்பட வேண்டி வரவும் மாட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறது உலகத்திலே அச்சத்தையும் பயத்தையும் இல்லாமலாக்குவதற்காக, கவலையையும் சஞ்சலத்தையும் இல்லாமலாக்குவதற்காக. சிலர் நினைக்கிறார்கள், இஸ்லாம் வந்துவிட்டால் அங்கே பயங்கரவாதம் வந்துவிடும், இஸ்லாம் வந்துவிட்டால் அது மிக கடினமான சட்டங்களாக இருக்கும். இஸ்லாம் ஒரு நாட்டுக்கு வந்துவிட்டால் அங்கே மக்கள் எல்லாம் அச்சத்திலே கவலையிலே வாழ வேண்டி வரும். ஒரு தவறான அறிமுகத்தை இன்று உலகம் இஸ்லாத்துக்கு சரி செய்யக்கூடியவர்கள் கொடுத்து வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் சொல்வது போல அல்ல, இஸ்லாம் வந்திருக்கிறதே உலகத்திலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக. இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறதே இங்கே அச்சம் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, யாரையும் பயமுறுத்துவதற்காக வேண்டி அல்ல, யாரையும் கவலையில போட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டுமா? இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள். அச்சமில்லாத ஒரு வாழ்க்கை, அச்சமில்லாத அரசாங்கம், அச்சமில்லாத ஒரு தலைமைத்துவம் வேண்டுமா? இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள். இஸ்லாத்தை விட்டு எங்கு போனாலும் அங்கு அச்சம், அங்கே கவலை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஷைத்தான் மற்ற வழிகளை சில பொழுது அலங்கரித்து காட்டுகிறான். இதுல இப்படி இருக்கிறது, அதுல இப்படி இருக்கிறது, அதனால் இங்கே பயங்கரவாதம், அங்கே எல்லாம் சுதந்திரம் இருக்கிறது. கண்ணியமானவர்களை, இஸ்லாம் வந்திருக்கிறது யாரையும் பயங்கரவாதிகளுக்கு, பயங்கரவாதத்துக்குள்ளே யாரையும் கொண்டு வந்து அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல, யாரையும் கவலையில் போட வேண்டும், கஷ்டத்தில் போட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை தருவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை தந்திருக்கிறான். அந்த இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியமானவர்கள், இது சில அடிப்படையான விடயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு மகனும் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம், அந்த மார்க்கம் ஒன்று மட்டும்தான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு வழி. அந்த மார்க்கத்தை பின்பற்றும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இது அவன் செய்திருக்கிற மிக பெரும் அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கவும் இல்லை, அதற்காக நாங்கள் எதையும் செய்யவும் இல்லை. அவனாக விரும்பி அந்த மார்க்கத்தை பின்பற்றும் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். நாம் இதை பின்பற்றுகிறோம் என்றால் இந்த மார்க்கத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல. இது எங்களுடைய சொந்த பொருளாக இருந்தால் நாங்கள் விரும்பியபடி இதிலே மாற்றங்களை செய்து கொள்ளலாம். இந்த சட்டம் இப்படி இருக்கிறது, இதை மக்கள் குறை சொல்கிறார்கள், இப்படி சொல்கிறார்கள், அப்படி சொல்கிறார்கள், அதனால் இதை மாற்றிக்கொள்வோம் என்று என்னுடைய நிர்வாகமாக இருந்தால் நான் அதை மாற்றிக்கொள்ளலாம். ஒருவனுக்கு விருப்பமில்லை என்ற காரணத்தினால் என்னுடைய சட்டங்களை, என்னுடைய போக்கை நான் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றும் பாக்கியம் மட்டும் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. பின்பற்றுகிறோம் என்பதனால் இந்த மார்க்கம் நமக்கு சொந்தமானதல்ல, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். நாம் விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம், சட்டம் இதுதான். நாம் விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய விருப்பம் தான் இந்த பூமிக்கு மேலே பூர்த்தியாக வேண்டும். அதை தவிர வேறு எது உலகத்திலே செய்யப்பட்டாலும் அதை அவன் பொருந்திக் கொள்ள மாட்டான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா முதல் மனிதனுடன் இங்கே அனுப்பிவிட்ட அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இதற்கு நாம் ஒரு தடவை அல்ல, பல தடவைகள் திரும்ப திரும்ப நன்றி செலுத்த வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனை உலகத்துக்கு அனுப்பியது மட்டுமல்ல, இந்த தீனை பாதுகாக்கிற பொறுப்பையும் அவன் எடுத்திருக்கிறான். யார் என்ன சதிகள் செய்தாலும் உலகத்தில் இருந்து இந்த தீனை இல்லாமலாக்கிவிட முடியாது. உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்திகள் இயங்கட்டும், உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்திகள் இந்த தீனை அழிப்பதற்காக வேண்டி தமக்கு முடிவான முயற்சிகளை செய்யட்டும், இந்த தீனை அழித்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த தீனை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் தன் வசம் வைத்திருக்கிறான். நாமும் இதை பாதுகாக்க வேண்டும் என்ற கட்டாயமும் நமக்கு கிடையாது. அல்லாஹ் அந்த தேவையற்றவனாக இருக்கிறான். தீனை பாதுகாப்பதற்கு, தீனுக்காக அல்லாஹ்வுடைய தீன் நம்மிடத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியுள்ள சில முயற்சிகளை மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமையுள்ளவர்களாக இருக்கிறார்களே தவிர, இந்த தீனுடைய அடிப்படையை, இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹு தஆலா பாதுகாப்பதை தன்னுடைய பொறுப்பிலே வைத்திருக்கிறான். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசல்களும் இல்லாமலாக்கப்படட்டும், அத்தனை மதரசாக்களும் இல்லாமலாக்கப்படட்டும், அத்தனை முஸ்லிம்களையும் ஒருவர் பின் ஒருவராக இல்லாமலாக்குவதற்காக முயற்சிகள் செய்யப்படட்டும், எது நடந்தாலும் கியாமத்து வரைக்கும் இந்த தீன் இஸ்லாத்தை இல்லாமலாக்க முடியாது, அது நிச்சயமாக பாதுகாக்கப்பட்ட நேரும். குர்ஆன் முழு குர்ஆனும் எரிக்கப்பட்டாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹாபிதுகளும் ஒவ்வொருவராக கொலை செய்யப்பட்டாலும் கூட இந்த குர்ஆனையும் இந்த தீனையும் அல்லாஹ் பாதுகாத்தே ஆகுவான். இந்த விஷயங்கள் எல்லாம் ஹதீஸ்கள்ல உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கியாமத்து வரும் வரைக்கும் உலகத்தில் முஸ்லிம்கள் இஸ்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் இதை நினைத்து தன்னுடைய விருப்பம் இப்படி என்பதனால் எதையும் சாதித்துவிட முடியாது. முஸ்லிம்கள் எப்பொழுது எப்படி இல்லாமல் போவார்கள் இந்த பூமிக்கு மேலே இருந்து, அதுவும் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் எப்படி உலகத்திலிருந்து இல்லாமல் போவார்கள்? எத்தனையோ செய்திகள் கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹபஷா நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன், கால்கள் மெலிந்த கால்களை உடைய ஒருவன், கபாவுடைய கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக கலட்டுவதை நான் பார்ப்பது போல இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மிக கடைசி காலத்திலே நடக்க இருக்கிற ஒரு செய்தி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மனிதனுடைய தோற்றத்தையும் நான் இப்பொழுது பார்க்கிறது போல இருக்கிறது என்கிறார்கள். ஒவ்வொன்றையும் நமக்கு அழகாக தெளிவாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யாரும் எந்த சதிகளும் செய்யலாம், யாரும் சதி செய்து விடுவதனால் உலகத்தில் இருந்து இஸ்லாத்தையோ இஸ்லாத்துடைய சின்னங்களையோ முஸ்லிம்களையோ அழித்து இல்லாமலாக்கிவிட முடியாது. உலகத்திலே எதிராக செயல்படுகிற, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு எதிராக செயல்படுகிற சக்திகள் சில பொழுது பார்வைக்கு பெரிசாக தெரியலாம், பார்வைக்கு அவைகள் பலம் உள்ளவைகளாக தெரியலாம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் இப்படிப்பட்ட எத்தனையோ பலம் உள்ள சக்திகள் பல காலங்களிலும் கலைந்து சென்றிருக்கின்றன. சில பொழுது அப்படி தெரியலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அஸலுல் லதீன தஃபது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத். அல்லாஹ்வை விட்டு விட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை தமக்கு உதவியாளர்களாக எடுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உதாரணம். அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான், உண்மையில் இது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய உதாரணம். அல்லாஹ் சொல்கிறான், கமத்தலில் அன்கபூத், சிலந்தி வலையை போல. சிலந்தி வலை சில பொழுது வீடுகளை பல நாட்கள் மூடி வைத்திருந்தால் வீட்டை திறந்து பார்க்கும் பொழுது அந்த சிலந்திகள் வீட்டையே ஆக்கிரமித்திருக்கிறது போல இருக்கிறது. அங்கிருந்து இங்கே ஒரு வலை, இங்கிருந்து அங்கே என்று அந்த சிலந்தி வலை வீட்டையே ஆக்கிரமித்தது போல இருக்கிறது. ஆனால் இதை பார்த்துவிட்டு வீட்டுக்காரர் பயந்து திரும்பி போவதில்லை. அவர் அவருடைய அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கம்பை அவர் கையிலே தூக்கினாலே அந்த ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதி அழிந்து கீழே விழுந்துவிடும். அதுதான் அந்த சக்தி. கண்ணியமானவர்களே, இன்று உலகத்தை பல விதத்திலும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த சக்தி, இந்த வலையமைப்புக்கு தெரிந்தோ தெரியாமலோ வலை என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள். அதுவும் சிலந்தி வலைதான். கண்ணியமானவர்களே, யார் எந்த சக்திகள் எப்படி இயங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய முடிவுக்கு முன்னால் அது சிலந்தி வலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் எப்படியும் உலகத்தில் எதுவும் செய்யலாம். சில மனிதர்கள் உலகத்திலே அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை அல்லாஹ்வுடைய நூரை வாயால் ஊதி அணைத்து விட பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை யாரும் வாயால ஊதி அணைத்து விட முடியாது. வீட்டிலே எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை வாயால் ஊதி அணைத்து விடலாம், அந்த நெருப்பை அடுப்பில் இருக்கிற நெருப்பை வாயால் ஊதி அணைத்து விடலாம். அல்லாஹ்வுடைய நூர் அதை அல்லாஹ் நிச்சயமாக பரிபூரணம் வரைக்கும் கொண்டு சேர்த்தே ஆகுவான். அதை யாராலும் வாயால் ஊதி அணைத்து விட முடியாது. அவாவுல் கல்பிலா யத்லிமுல் பத்ரா. பூர்ண சந்திரன் உலகத்துக்கு உதயமாகும் பொழுது அந்த வெளிச்சம் தாங்க முடியாமல் சில மிருகங்கள் அந்த அந்த சந்திரனை பார்த்து எப்பொழுதும் ஊளை விட்டுக் கொண்டே இருக்கும். இரவு முழுக்க ஊளை விடும். அந்த நாய்கள் நினைக்கின்றன, நாங்கள் ஊளை விட்டால் இந்த சந்திரன் பயந்து போய் மறைந்து விடும். அவ்வாவுல் கல்பிலா யத்லிமுல் பத்ரா,
சந்திரனுக்கு மறைவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரம் வரும் வரைக்கும் சந்திரன் மறைவதில்லை. இந்த நாய்கள் ஓநாய்கள் ஊளை விடுவதனால் சந்திரன் எப்பொழுதும் மறைந்து போவதில்லை. அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை சிலர் வாய்களால் ஊறி அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு முதிம்மு நூரி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாவை நிராகரித்தவர்கள் வெறுத்த போதிலும் சரி, அந்த வெறுப்பையும் மிகைத்துக் கொண்டு அல்லாஹ் தன்னுடைய நூரை அதை அதை நிச்சயமாக அதை பூர்த்தியாக்கியே ஆகுவான். வல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுஸ்ஹிரஹு அலா தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு இந்த தீனை கொடுத்து உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறது பணிந்து போக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. இந்த தீன் எப்பொழுதும் படிந்து போக மாட்டாது. தீன் உயர்ந்தே ஆகும், அதை யாராலும் எந்த சக்தியாலும் மிகைக்க முடியாது. கண்ணியமானவர்களே, நம்முடைய மார்க்கம் அல்ல இது, அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் உண்மை இதுதான், அது எப்பொழுதும் பணிந்து போகிற மார்க்கம் அல்ல. அந்த மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமானதல்ல, அந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த மார்க்கம் அனைத்து மனிதர்களுக்கும் உரியது. அந்த மார்க்கம் எப்பொழுதும் பணிந்து போவதல்ல. பணிந்து போவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த மார்க்கத்தை அனுப்பவும் இல்லை. லியுஸ்ஹிரஹு அலா தீனி குல்லி, உலகத்திலே இருக்கிற அத்தனை மார்க்கங்களை விடவும் அந்த மார்க்கத்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு தீனை கொடுத்து அனுப்பி இருக்கிறான் என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு மார்க்கத்திலே இருக்கிறவர்கள் ஹக்கிலே இருக்கிறார்கள் என்பதற்கு, உண்மையிலே இருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் அந்த மார்க்கத்திலே எப்பொழுதும் சோதனைகளும் பிரச்சனைகளும் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எல்லா பக்கத்தாலையும் அவர்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு பிரச்சனை முடியும் பொழுது அடுத்த பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின் ஒரு பிரச்சனை என்று பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மார்க்கம் ஹக்கிலே இருக்கிறது என்பதற்குரிய மிக பெரும் அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்த நாளில் இருந்து அவர்களுக்கு ஆரம்பித்த பிரச்சனைகள் அவர்களுடைய வஃபாத்து வரைக்கும் முடியவில்லை. அதை விட ஒரு படி மேல் ஏறி நாங்கள் சொல்வதாக இருந்தால் இன்னும் முடியவில்லை. ஒரு பிரச்சனை முடியும் பொழுது அடுத்த பிரச்சனை வந்து சேர்கிறது. கண்ணியமானவர்களே, இது நாம் பலகீனத்தில் இருக்கிறோம், பொய்யில இருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம் அல்ல. ஹக் என்பது எப்பொழுதும் சோதனைக்குள்ளாகிக் கொண்டே இருக்கும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மோமினுக்கு உதாரணம் ஒரு சின்ன செடியை போல. ஒரு சின்ன செடி இப்பொழுதுதான் பூமியிலிருந்து முளைத்து வருகிறது. சொன்னார்கள், காற்று அதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் வளைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு மூமினுக்கு உதாரணம். ஒரு மூமினுக்கு சோதனைகள் வரும். இந்த பக்கத்தில் இருந்து சோதனை வரும் பொழுது அவன் இந்த பக்கம் வளைவான். அது முடிந்து விட்டால் மறுபக்கத்திலிருந்து சோதனை ஆரம்பமாகிவிடும். இப்பொழுது இந்த பக்கம் வளைந்து கொள்வான். இதுதான் ஒரு மூமினுக்கு உதாரணம். ஆனால் ஒரு நயவஞ்சகனுக்கு உதாரணம் சொன்னார்கள், ஷஜரத்துல் அர்த், ஒரு பெரும் மரத்தை உதாரணமாக சொல்கிறார்கள். அந்த மரத்தை எந்த காற்றாலும் அசைக்க முடியாது. அதை எந்த காற்றாலும் அதை எந்த பக்கமும் சாய்த்து விட முடியாது. ஆனால் முனாஃபிக் நயவஞ்சகக்காரன் எப்பொழுதும் உறுதியாக இருப்பதை போல, பலத்துடன் இருப்பதை போல இருப்பான். அந்த அந்த மரத்தை விழுத்தாட்டுவதற்கு என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு காற்று இருக்கிறது. அது வந்தால் பூண்டோடு அந்த மரம் அழிக்கப்பட்டு விடும், பூண்டோடு கீழே விழுந்து விடும். அந்த காற்று வரும் வரைக்கும் பலமாக இருக்கிறது போல அவனுடைய வாழ்க்கையை பார்த்தால் தெரியும். அதனால பலமாக இருக்கிறான் என்பது அதுக்கு அர்த்தமல்ல. கண்ணியமானவர்களே, மூமின் என்றால் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த சோதனைகளில் பலதும் திட்டமிடப்பட்ட சோதனைகள். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும், உலகத்திலே இருக்கக்கூடிய சக்திகள் இஸ்லாத்துக்கு எதிராக பல திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் செய்வார்கள் என்பது இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இஸ்ரேல் உருவாகி இருக்கிறது என்றால் தானாக உருவாகவில்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. தஜ்ஜால் கடைசி காலத்திலே வருவான். அவன் ஓடி ஓடி கடைசியாக போய் சேர்கிற இடம், கடைசியாக கொலை செய்யப்படுகிற இடம் பாபுல் லுத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? கண்ணியமானவர்கள், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் பல விதத்திலே நமக்கு பிரச்சனை வருகிற தோற்றத்திலே ஒவ்வொரு விதம் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் எத்தனையோ ரகசியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கியாமத்தை இருந்தும் பொழுது மக்தலா ஒரு மகாபெரும் யுத்தம் நடைபெற இருக்கிறது. அந்த யுத்தம் நடைபெறும் பொழுதுதான் கண்ணியமானவர்களை இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் மிக பெரும் வெற்றி வர இருக்கிறது. ஒவ்வொரு அங்கே யுத்தம் நடைபெறுகிற இடங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களும் மரங்களும் முஸ்லிம்களுக்கு சார்பாக சாட்சி சொல்லும் என்றெல்லாம் மிக நீண்ட தகவல் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிமை பார்த்து மரங்கள் பேசும், முஸ்லிமை பார்த்து கற்கள் பேசும், எனக்கு பின்னால் ஒரு யகூதியா ஒளிந்திருக்கிறான், அவனை நீ கொலை செய்துவிடு என்று முஸ்லிம்களுடன் இந்த பொருட்கள் கூட பேசும் என்று ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, முன்னைய வேதங்களை உடையவர்களுடைய சில ஏடுகளிலும் ஹர்மஜித்தூன் என்ற பெயரில் ஒரு யுத்தம் நடைபெறும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவர்களுக்கும் தெரியும், ஆனால் அவர்கள் அந்த தகவல்களிலே மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். யகூதிகள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த யுத்தம் அவசரமாக நடந்து முடிந்து விட்டால்தான், அந்த யுத்தம் நடந்தால்தான் எங்களுடைய ஆள் மசீஹுத்தஜ்ஜால் உலகத்துக்கு வருவான், அதனால அவர்கள் அவசரமாக இந்த யுத்தம் உலகத்திலே நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நசாராக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அந்த யுத்தம் அவசரமாக உலகத்திலே வந்தால்தான் மசீஹ் இப்னு மரியம் ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் உலகத்துக்கு வருகிற நேரம் வந்துவிடும், அதனால் அவர்களும் அந்த யுத்தம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த யுத்தத்தை அவசரமாக உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த சதிகாரர்கள் பல விதத்திலும் சதி செய்கிறார்கள், பல நாடுகளையும் குழப்பி விட்டு அந்த யுத்தம் வர வேண்டும் என்று அவர்கள் அதை குறிப்பிட்ட நேரத்திலே வர இருக்கிறதை முன்னால வருமா என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கிறது. அந்த உண்மைகளை எல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாக நாங்கள் நம்புகிறோம் அது நிச்சயமாக அதற்குரிய நேரத்திலே வரும். அதுவரைக்கும் நாங்கள் அதை அவசரப்பட்டு இருக்க வேண்டும் என்ற தேவை நமக்கு கிடையாது. நாம் யுத்த காலத்திலும் யுத்தமில்லாத காலத்திலும் எல்லா காலத்திலும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் உலகத்திலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கண்ணியமானவர்களே, உலகத்திலே முஸ்லிம்களுக்கு சோதனை வருவது, முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வருவது, முஸ்லிம்களுக்கு எதிராக பலரும் பலவிதத்திலும் குறைகள் சொல்வது என்பது இது முஸ்லிம்களுடைய அணிகலன் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்களுக்கு அணிகலன், எங்களுடைய அலங்கார ஆடையே நமக்கு சோதனைகள் தான், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் தான், நமக்கு வரக்கூடிய குறைகள் தான். நபிமார்களுடைய சரித்திரங்களை எடுத்து பாருங்கள், எத்தனை நபிமார்களுக்கு மஜ்னூன் இவர்கள் பைத்தியகாரர்கள் என்று சொன்னார்கள். நபிமார்களுக்கு அந்த காலத்தில் இருந்த மக்கள் கொடுத்த பட்டம் சாஹிருன் கத்தாப், இவர் ஒரு பொய்யன், இவர் ஒரு சாஹிராக, இவர் சிகர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றெல்லாம் பலவிதமான குறைகளையும் ஏச்சு பேச்சுக்களையும் தான் அவர்கள் பதிலடியாக கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சோதனைகள் உலகத்திலே வருகிறது என்றால் அது உண்மையில் நாங்கள் ஹக்கிலே இருக்கிறோம், ஹக்கு மேய்த்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக உலகளாவிய ரீதியில் எங்கு எப்படிப்பட்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சோதனைகள் ஏற்பட்டாலும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே, ஒரு ஈமான் உள்ளவனுடைய உள்ளத்திலே இஸ்லாமிய உணர்வு அது கொதித்து எழ வேண்டும். அந்த உணர்வை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் நமக்கு மிக அழகான முறையை சொல்லி தந்திருக்கிறது. நாம் கண்டபடி நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதல்ல, அந்த உணர்வு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தீனுடைய உணர்வு, மார்க்கத்துடைய உணர்வு அது இருக்க வேண்டும். அந்த உணர்வு இல்லாமல் போகிறது என்றால் நம்முடைய ஈமானை ஒரு தடவை நாங்கள் பரிசீலிக்க வேண்டி இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கிறது என்றால் அது நம்முடைய ஈமானுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக எங்கும் யாரும் சதி செய்யும் பொழுது, அதை பேசும் பொழுது, குறை சொல்லும் பொழுது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே இஸ்லாமிய உணர்வு, தீனுடைய உணர்வு இருக்க வேண்டும். நவீன காலத்தில் பலவிதமான சூழ்ச்சிகள் செய்து செய்து மக்களிடமிருந்து மார்க்க உணர்வை இல்லாமலாக்கப்படுகிறது. நவீன காலத்தில் இருக்கக்கூடிய வழிகட்ட மீடியாக்கள் ஒரு பக்கமாக மக்களுடைய மார்க்க உணர்வுகளை இல்லாமலாக்குவதில் பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, மார்க்க உணர்வு இல்லாமலாக வேண்டும். ஒரு புதுவிதமான சிந்தனைகளை உலகத்திலே உருவாக்கிக் கொண்டிருக்கிறது இந்த மீடியாக்கள். நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலே வசிக்கக்கூடிய ஒவ்வொருவனும் ஒரே விதமாக சிந்திக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். அமெரிக்காவில் இருக்கிறவரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறார், இங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறவரும் அதே மாதிரி சிந்திக்கிறார். இவருடைய ஆசை எதுவோ அதுதான் அவருடையவும் ஆசை. இவர் எந்த ஆடையிலே தனக்கு கௌரவம் இருக்கிறதாக நினைக்கிறாரோ அவரும் அந்த ஆடையிலே தனக்கு கௌரவம் இருக்கிறதாக நினைக்கிறார். அமெரிக்காவிலே இருக்கிறவர், ரஷ்யாவிலே இருக்கிறவர், அல்லது லண்டனிலே இருக்கிறவர் எப்படி தன்னுடைய பெட்ரூம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே விருப்பம் இங்கே இருக்கிறவருக்கும். இது எப்படி வந்தது? இந்த ரீதியாக பெரும் ஒரு போராட்டம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேர்களையும் ஒரே குடை தொக்கியில் கொண்டு வந்து ஒரே மாதிரியாக யோசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகம். நவீன காலத்திலே தற்காலத்திலே இருக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் கூட கண்ணியமானவர்களே, இந்த மார்க்க உணர்வை, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மார்க்க உணர்வை இல்லாமலாக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது. உண்மையில் நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைய கால அதாவது நம்முடைய காலத்திலே வறந்து வரக்கூடிய வாலிபர்களுடைய நிலையை பார்த்தால் கண்ணியமானவர்கள் ஒவ்வொரு தகப்பனும் இது சம்பந்தமாக கவலைப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய வாலிபர்கள் எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறார்கள், உலகத்திலே என்ன நடந்தாலும் எவ்வளவு பயங்கரமான சோதனைகள் உலகத்திலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்கும் எதிராக நடந்தாலும் நம்முடைய வாலிபர்களுடைய நிலையை பார்த்தால் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்கள் தங்களுடைய நட்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் தங்களுடைய தொழில்களை தேடிக்கொள்ள வேண்டும், அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற பரீட்சைகளில் அவர்கள் பாஸ் ஆகி கொள்ள வேண்டும் என்று ஒரு சில விடயங்களை மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக ஆக்கிக் கொண்டார்கள் போல இருக்கிறது. கண்ணியமானவர்கள், எந்த கவலையும் கிடையாது. பள்ளிவாசல்களில் இத்தனை பயான்கள் நடைபெறுகின்றன. அந்த பயான்களில் ஒரு தடவை கொஞ்சம் எட்டி பாருங்கள், 15-25 வயதுக்கு இடைப்பட்ட வாலிபர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். தொழுகைகளுடைய ஜமாத்துக்காக நூற்றுக்கணக்கானவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழ வருகிறார்கள். நம்முடைய வாலிபர்கள் அதில் எத்தனை வீதம் இருக்கிறார்கள்? 15-25 இடைப்பட்டவர்கள் எத்தனை பேர்கள் அதிலே இருக்கிறார்கள்? இதே நிலைமை தொடரும் என்றிருந்தால் இன்னும் ஒரு 15-20 வருடமாகும் பொழுது நம்முடைய சந்ததிகளுடைய நிலை என்னவாகும்? கண்ணியமானவர்களே, வெறும் பேருக்கு முஸ்லிம்களாக இருப்பதல்ல, இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். இஸ்லாமிய உணர்வு இன்று இல்லாமலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த உணர்வை பாதுகாப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய, ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளை, வாலிபர்களை, வாலிப பெண்களை, நம்முடைய சிறார்களை நாங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்புகிறோம். நாம் ஒரு தடவை இதையும் யோசிக்க வேண்டும், இவர்களுடைய மார்க்க உணர்வு பாதுகாக்கப்படுகிறதா? அப்படிப்பட்ட பாடசாலைகளை நாங்கள் தெரிவு செய்யவில்லை என்றால் அவர்களுடைய மார்க்க உணர்வை பாதுகாப்பதற்காக நாங்கள் என்ன ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம், என்ன ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம்? அவர்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் அவர்களுக்கு என்ன வழிகாட்டல்களை ஏற்படுத்தி இருக்கிறோம்? என்ன பயான்களை அவர்களுக்கு கேட்க வைத்திருக்கிறோமா? அவர்களுக்கு சரியான வழிகாட்டல்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோமா? அதற்குரிய புத்தகங்களை அவர்களுக்கு வாசிக்க வைத்திருக்கிறோமா? குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறோமா? சாதாரணமான சின்ன சின்ன சட்டங்கள் கூட நம்முடைய வாலிபர்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில இன்றியமையாத எத்தனையோ சட்டங்கள் நம்முடைய வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. பாடசாலைகளையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, மதரசாக்களுக்கும் அவர்களை சமூகம் அளிப்பதில்லை. இப்படியே நம்முடைய சிறார்களின் நிலை, நம்முடைய வாலிபர்களின் நிலை தொடர்ந்து கொண்டு செல்லும் என்றிருந்தால் கண்ணியமானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ள, மார்க்க உணர்வுள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் எதிர்காலத்திலே பார்ப்பது அது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவே கண்ணியமானவர்களே, உலகத்திலே பிரச்சனைகள், கஷ்டங்கள் நிச்சயமாக கியாமத் வரைக்கும் வந்து கொண்டிருக்கும். இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் எதிராக எந்த செயல்பாடுகள் உலகத்திலே நடந்தாலும் நம்முடைய உணர்வு அது வெளிப்பட வேண்டும். அந்த உணர்வை, நாங்கள் இருக்கிற உணர்வை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது யாருக்கு எப்படி முயற்சிகள் செய்ய முடியுமோ அந்த வகையிலே அவர்கள் முயற்சி செய்வது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. எனக்கு பேச்சால் இந்த பிரச்சனைகளுக்கு சில 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 அதாவது இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நான் என்னுடைய பேச்சால் எனக்கு பேச முடியும் என்றிருந்தால் நான் அதை பேச வேண்டும். யாருக்கு தன்னுடைய செல்வத்தாலும் தன்னுடைய உயர்ந்த அபிப்பிராயங்களாலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி இந்த அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக வரக்கூடிய சதிகளை முறியடிப்பதற்கு யாருக்கு என்ன செய்ய முடியுமோ அவற்றை செய்வது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. யாரும் இந்த ஒவ்வொரு எந்த காரியத்திலும் இன்னொருவருடைய தலையிலே போடக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் என்ன நடந்தாலும் நம்முடைய ஒரு வழக்கம் இருக்கிறது, நாம் அதை இன்னொருவருடைய தலையிலே காட்டிவிடுகிறோம். ஆனால் இவர்கள் செய்ய வேண்டிய வேலை, அவர்கள் செய்ய வேண்டிய வேலை, அவர்கள் சரியாக செயல்படல என்று நாம் அந்த பிரச்சனைகளை இன்னொருவருடைய தலையிலே போட்டு விடுகிறோம். ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், இது எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை. முஸ்லிம்கள் இஸ்லாம் என்பது ஒரே உடல் என்று ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. என்னுடைய காலுக்கு பிரச்சனை வந்தால் என்னுடைய கையும் இயங்குகிறது, என்னுடைய கண்ணும் இயங்குகிறது, என்னுடைய நாவும் இயங்குகிறது, என்னுடைய முழு உடலும் உலகத்திலே இரவு காலங்களிலே என்னுடைய முழு உடலும் விழித்திருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, அதை பற்றி கவலைப்படுகிறேன். கண்ணியமானவர்களே, பிரச்சனை வரும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்து விட்டேன் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். கடைசி கட்டமாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது. கண்ணியமானவர்களே, இந்த பக்கம் ஒவ்வொருடைய கவனமும் செல்வதில்லை. உலகத்தில் என்ன நடக்கும் பொழுதும் நாங்கள் யோசிக்கிறோம், இதுக்கு இந்த அரசாங்கம் தலையிட வேண்டும், இதற்கு இவர்கள் பேச வேண்டும், அது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும், பேச்சுவார்த்தைகள் நடந்தால் சரியாகிவிடும். கண்ணியமானவர்களே, முதலாவது பத்ருடைய யுத்தம் நாளை நடக்க இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கைகளை தூக்கி கொண்டு அழுது அழுது துவா கேட்கிறார்கள். அந்த வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகளை சொல்லி துவா கேட்கிறார்கள். இதை பார்த்துக் கொண்டிருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. யா ரசூலல்லாஹ், போதும், உங்களுடைய துவாவை நிறுத்திக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று உறுதியாக சொல்கிறார்கள். அந்த துவா நம்மிடமிருந்து எங்கே போய்விட்டது? கண்ணியமானவர்களே, எங்களுக்காக அழுவோம், உம்மத்துக்காக நாங்கள் அழுவோம். ஒவ்வொரு விதமான சம்பவங்களையும் நாங்கள் கேள்விப்படும் பொழுது, சதிகளை நாங்கள் கேள்விப்படும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்ப வேண்டும். இந்த துஆவின் மூலமாகவாவது நாங்கள் நம்முடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாதா? நம்முடைய உரிமைகள் எல்லாம் சலுகைகளாக மாற்றப்படுகிற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். இது சலுகைகள் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே கண்ணியமானவர்களே, நாம் அதை பற்றிய கவலை இல்லாமல், நாம் அதற்காக எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறோம். குறைந்தபட்சம் துஆ நம்முடைய ஆயுதம் நம்முடைய கையில இருக்கிறது. அதன் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உரிமைகளை வாங்கிக் கொள்ளலாம். ஏன் நாம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம்? நாம் யாருக்காக துஆ கேட்கிறோம்? நாம் எத்தனை பேர்கள் ஒவ்வொரு நாளும் அழக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கைகளை ஏந்தும் பொழுது உம்மத்துக்காக கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம். துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கைகளை ஏந்துவோம். யாரெல்லாம் சதி செய்கிறார்களோ, நம்முடைய உரிமைகளை பறிக்கிறார்களோ, அநியாயம் செய்கிறார்களோ, அழகான துஆக்கள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. சுருக்கமான வார்த்தைகளிலே ஆழமான கருத்துள்ள துஆக்கள். அல்லாஹும்ம ஷத்தி ஷம்லஹும், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக யாரெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களை சிதற வைத்து விடுவாயாக. நாங்கள் யாரும் அந்நியர்களுக்கோ அல்லது மாற்று மத சகோதரர்களுக்கோ பதுவா செய்யக்கூடியவர்கள் அல்ல. நாங்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள். ஆனால் ஒருவன் நம்முடைய உரிமையை பறிக்கும் பொழுது, எல்லை மீறி செயல்படும் பொழுது, அங்கே கூட நாங்கள் நம்முடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாதா? குறைந்தபட்சம் நாங்கள் இந்த துவாவை கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லையா? நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் ஒன்று சேர்கிறார்களோ அவர்களுடைய இணக்கப்பாட்டை நீ திருத்தி விடுவாயாக. கண்ணியமானவர்களை, இப்படி எத்தனையோ துவாக்களை நமக்கு ஹதீஸ்கள் சொல்லி தந்திருக்கின்றன. அந்த துவாக்களை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்போம். உலகத்திலே எத்தனையோ நல்ல காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த நல்ல ஒவ்வொரு முயற்சிகளிலும் நமக்கு பங்கெடுப்பதற்கு உலமாக்கள் நமக்கு ஒரு வழி சொல்கிறார்கள். நீங்கள் துவா செய்யும் பொழுது உலகத்திலே நலவுக்காக யார் யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய முயற்சியில் நீங்களும் பங்காளிகளாக ஆகிக்கொள்ளலாம். யா அல்லாஹ், இந்த கூட்டம் ஒரு நல்ல காரியத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக. அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவர்களை பலப்படுத்துவாயாக, அவருடைய தவறுகளை நீ திருத்தி விடுவாயாக என்று அவர்களுக்காக துவா செய்வோம். சமூகத்துல யார் யாரெல்லாம் நலவுகளுக்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அது எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு தெரிகிறது இவர்களால் அல்லது இந்த தனி மனிதரால் சில நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதற்காக அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இப்படி செய்தால் அவர்கள் ஒவ்வொருவருடைய முயற்சியிலையும் நாமும் பங்காளியாக ஆகலாம். ஆகவே கண்ணியமானவர்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை நாங்கள் யோசிப்போம். எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இந்த விஷயங்களை பேசி நம்முடைய மனைவிமார்களுடைய, நம்முடைய குழந்தைகளுடைய இஸ்லாமிய உணர்வை பாதுகாப்பதற்காக நாம் என்ன முயற்சி செய்யலாம் என்பதை யோசித்து அந்த முயற்சிகளை அவசரமாக செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழி செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக சதிகள் நடந்து கொண்டிருக்கிறதோ யா அல்லாஹ், அந்த முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயாக, முஸ்லிம்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாயாக, உயிர்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கௌரவப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான நோய்களை விட்டும், பயங்கரமான தாக்குதல்களை விட்டும், பயங்கரமான சோதனைகளை விட்டும் நம் அனைவரையும் பூரா முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، فمن شذ عن الجماعة شذ في السقر. وعليكم بكثرة الصلاة والسلام على سيد البشر، فإن ربكم تبارك وتعالى يأمركم بهما فيقول: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وفي الحديث عن رسول الله صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم ورضوا عنه. فقال: خير أمتي قرني، ثم الذين يلونهم، ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين. اللهم شتت شملهم، اللهم مزق جمعهم، وخالف بين كلمتهم، وزلزل أقدامهم، وأنزل بهم بأسك الذي لا ترده عن القوم المجرمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وذكروا الله. For more lectures visit slhub.com.